கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மறுமகிழ்ச்சியினுடைய ஆராதனை நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த அவருடைய மேலான பாக்கியத்திற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் சபையினுடைய ஊழியர் கமிட்டியிலே பொறுப்பாளர்களாக இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக 2015 இந்த இடத்துல கடந்து வர உங்களோடு கூட சில ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய வாழ்த்துக்களை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அன்றிலிருந்து உங்களுக்காகவும் நாங்கள் சபையாக குடும்பமாக ஜெபித்து வருகிறோம். சிலர் ரொம்ப நெருக்கமாக நீங்கள் பழகி இருக்கிறீங்க, அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஞாபகமாக இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். பெயர்களை சொல்லி நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை பொழுது. அதன் இந்தியாவில் கேரளாவில் அருமையாக தன்னுடைய ஊழியத்தை நடத்தி வருகிறார். உங்களுக்கு தெரியும், போன வருடத்தின் பகுதியில் பயங்கரமான மழை வெள்ளங்கள் ஏற்பட்ட போது அநேக பாதிப்புகள் எங்களுடைய பகுதிகளிலும் உண்டாயிருந்தது. அவைகளின் மத்தியிலே அந்த அழிவுகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் தப்புவித்து பாதுகாத்தார். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேரளாவிலே 10 மேற்பட்ட இடங்களில் எங்களுடைய சபை ஊழியங்கள் இருக்கிறது. தமிழகத்திலும் 5 இடங்களில் இருக்கிறது. அந்த ஊழியங்களை நினைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிக்காகோவில் சில நாட்கள் கூட 7 வரைக்கும் நான் இருக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து சில நாட்கள் டாலர்ஸில் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கடந்து போக விரும்புகிறேன். ஏப்ரல் மாத முதல் வாரத்தில் இந்த தேசத்துக்கு திரும்ப பயணமாகி போக இருக்கிறேன். உங்களுடைய தினங்களிலே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் ஒரு விசை கூட, நீங்கள் பாராட்டுகிற அன்பு உபசரிப்புகளுக்கும் உங்களுடைய உதவிகளுக்கும் எல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தாமே உங்களுக்கு 1000 பதில் செய்வாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நாம் வாசித்த அதே வேத பகுதியிலே எபிரேயர்களின் நிருபம் 12:24 வசனம் சொல்லுகிறது, புது உடம்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பூமியிலே முதலாவது சிந்தப்பட்டதான ஒரு இரத்தம், அது ஆபேலுடைய இரத்தம். ஆபேலை தன்னுடைய சகோதரனாகிய காயின் கொலை செய்தது நிமித்தமாய் அந்த இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் பூமியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தினுடைய உயிரானது இரத்தத்திலே இருக்கிறது. இரத்தம் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறது. ஆபேலுடைய இரத்தம் எதை கூப்பிடும்? அது கூப்பிடுகிற போது, என்னுடைய சகோதரன் என்னை கொண்டு விட்டான், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டியவன், காலத்துக்கு முன்பாகவே என்னுடைய சகோதரன் என்னை கொண்டு போட்டானே, அந்த சகோதரனிடத்திலே பழி வாங்கும் என்று சொல்லி பழி வாங்குதலையே அந்த இரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதே எபிரேயர் ஆக்கியோன் இங்கே சொல்லுகிறார், அழகாக ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற ஒரு இரத்தம் இருக்கிறது, அந்த இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அழிவின் உலகத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்படவில்லை, அழிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ மீட்கப்படாமல் அழியாததும் விலையேறப்பெற்றதுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனதான காலகட்டத்திலே நமக்கு தெரியும், ஆதாம் மூலமாய் பாவம் உலகத்திலே வந்தது, பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் வந்தது. ஆண்டவர் மனிதனுடைய கையிலே ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்தார், அவனை சுகமுள்ளவனாக படைத்தார், செம்மையானவனாக படைத்தார், ஆசீர்வாதமுடையவனாக படைத்தார், வியாதி இல்லாதவனாக படைத்தார், சாபம் இல்லாதவனாக படைத்தார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போய் அந்த பாவத்தில் விழுந்தானோ எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இழந்ததை திரும்ப கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். விரும்புகிற போது ஆண்டவர் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது, அந்த விலைதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இந்த மதிய நேரத்தில் கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய கடைசி ஆமென் நாட்கள் அவருடைய மரணத்துக்கு முன்பதாக நடைபெற்ற சில சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு முன்பதாக கோடிட்டு காட்டி ஆமென் நான் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையில அநேக நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது பிறந்தது முதல். ஆனால் அவற்றையெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் அவருடைய மரணத்தின் போது நடைபெற்றதான நிகழ்ச்சி. அதிலும் மேலாக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதான காரியம் என்று சொல்லுகிறது நம்மையே மாற்றி அமைக்கக்கூடியது. இன்றைக்கும் அவருடைய இரத்தம் விலை உள்ளதாக பேசுகிறதாக செயல்படுகிறதாக இருக்கிறது. ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வேத போதியை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 44 வசனம். அங்கே இவ்விதமாய் அந்த 42 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற போது ஆண்டவர் ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். 39 வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருந்தாலும் அவர் வழக்கமாய் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. வழக்கமாய் ஒலிவமலைக்கு போகிறார். ஒலிவமலை அவன் உயர்ந்த ஒரு பகுதியில் இருக்கிறது. இந்த ஒலிவமலையில ஏன் போனார்? அவர் தேவ பாதத்திலே ஜெபிக்கும்படி தேர்ந்தெடுத்த ஒரு பகுதி தான் ஒலிவமலை. ஒலிவமலைக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ட்ரஷிங் ஃபீல்டு என்று சொல்லப்படுகிறது, புளியப்படுகிறதான இடம். அந்த ஒலிவமலையில் இருக்கிற ஒரு தோட்டம் இருக்கிறது, கெட்சமனே என்று சொல்லக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒலிவ பழங்களை பறித்து கொண்டு வந்து அதை பிழிந்து அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரிவதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த விளக்கானது இரவும் பகலும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும், வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மையும் ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எண்ணெய் ஊறிக்கொண்டிருக்கணும். அந்த எண்ணெய் தான் ஒலிவ எண்ணெய். எப்படி இந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒலிவ பழங்களை பறித்து அதை நன்றாக இடித்து புளிந்து அதிலிருந்து ஒலிவ அந்த எண்ணெயை கொண்டு வருகிறார்கள். ஒரு மனிதனை குறித்து அவன் யார் என்று கேட்டால், அந்த மனிதன் சரியாக புளியப்படுகிற போது, பிசையப்படுகிற போது, அவன் வேதனைக்குள்ள போகிற போது, அவனுக்குள்ளே இருந்து எது வருகிறதோ அவன் தான். நான் ஒரு உதாரணத்தின் வழியாக சொன்னால், ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து தம்ம தண்ணியில முக்கிட்டு அதை பிழிந்தால் தண்ணி தான் வெளியே வரும். அதே ஸ்பாஞ்சை எண்ணெயில முக்கிட்டு அதை பிழிப்போம் என்று சொன்னால் எண்ணெய் வெளியே வரும். இதை போலதான் ஒரு மனிதன் புளியப்படும் போது, சந்தோஷமா இருக்கும் போது அவங்களுடைய சுபாவத்தை நம்ம சீக்கிரமா புரிந்து கொள்ள முடியாது. நல்லா இருக்கும் போது அவங்க நல்லா சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே தெரியும். தமிழ்ல பாம்புகள்ல ஒரு பாம்புக்கு பேர் வச்சிருக்கிறோம், நல்ல பாம்பு அப்படின்னு. பாம்புல நல்ல பாம்புன்னு ஒண்ணு இருக்கா? நல்ல பாம்புனா அது நன்மை செய்யக்கூடிய பாம்பா? நல்ல பாம்பு நான் புரிந்து கொண்ட இப்படிதான், நல்ல பாம்பு அழகா படங்கெல்லாம் ஆடும். அது கிட்ட போய் சூண்டுகிற வரைக்கும் அது யாருக்கும் பிரச்சனை கொடுக்காது. அதை தொட்டு பாரு, அப்பொழுது அதனுடைய சுபாவம் தெரியும். சிலர் சொல்லுவாங்க, தம்பி வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விடவும் மாட்டான். அல்லேலூயா. நம்ம புளியப்படுகிற போது நமக்குள்ளே இருந்து என்ன வருகிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் புளியப்படுகிற போது தான் வெளியே வரும். இயேசு அடிக்கடி ஒரு தோட்டத்துக்கு போனார், கெட்சமனேங்கிற தோட்டம், தன்னை வியாகுலப்படுத்துகிற இடம். அங்கே அந்த 44 வசனம் வாசிக்கிற போது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள் தான், ஆனால் இயேசுவை போல நம்மால் ஜெபிக்க முடியாது. நம்மெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் இயேசுவை போல ஜெபிச்சிருப்போமான்னு கேட்ட தெரியாது. அவர் ஜெபித்த போது அவருடைய வியாகுலம் முழு மனுக்குலத்தினுடைய வேதனையும் முழு மனுக்குலத்தினுடைய பிரச்சனைகளையும் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்ட போது அந்த வேதனையினுடைய மிகுதியினாலே அவருடைய இதய தமனிகள் வெடித்தது என்று சொல்லுகிறார்கள். இதயத்திற்கு வரக்கூடிய இரத்தத்தின் நரம்புகள் வெடித்தபடினால்தான் அந்த இரத்தம் அவருடைய வேர்வை அவன் குழிகளின் வழியாக ஒவ்வொரு ரோமங்களின் வழியாக அது வெளியே வருகிறது. அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக விழுந்தது. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் இயேசுவனுடைய இரத்தம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அல்ல அவருடைய இரத்தம் முதலாவதாக சிந்தப்பட்டது. அவரே தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்தார். பாவத்தில் வாழுகிற மனிதனை மீட்பதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே அவருடைய இரத்தம் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, உங்க இயேசுநாதரால அவரையே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை, பிறகு எப்படி அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு. அவர் காப்பாற்ற முடியாதவராய் சிலுவையிலிருந்து வராமல் இருக்கவில்லை, அவர் சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாகவே தன்னுடைய இரத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் சிலுவையிலே தன்னை மறிப்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறார். காரணம், அவருடைய மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமாக மாறுகிறது. கெட்சமனை தோட்டத்திலே அவர் ஜெபித்த போது எனக்காகவும் ஜெபித்தார், இங்க வந்திருக்கிற நமக்காக அவர் ஜெபித்தார். அவருடைய அந்த ஜபந்தான், அந்த பெருமூச்சனுடைய ஜபந்தான் அந்த இடத்துல இரத்தத்தின் துளிகளாய் விழுந்தது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற இரத்தமாய், நம்முடைய சாபத்தை மன்னிக்கிற இரத்தமாய் அது மாறினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே விலையேற பெற்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அந்த இரத்தம் கெத்செமனையிலே விழுந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 19 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தார். இயேசுவை கெத்செமனை தோட்டத்திலிருந்து பிடித்து கொண்டு போனார்கள். அவர் அந்த இரவு முழுவதும் விசாரிக்கப்படுகிறார். பிலாத்து அவரை விடுதலை பண்ணும்படியாக தீர்மானித்தார். ஆனால் யூதர்கள் சொல்லுகிறார்கள், பிலாத்துவை பார்த்து இயேசுவை அகற்றுங்கள், பரபாசை என்ன செய்யுங்கள், விடுதலை பண்ணுங்கள். இயேசுவை என்ன செய்யலாம் என்று பார்த்தார். சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக பிலாத்து நினைத்தார், இவரை அடித்தால் இவர்கள் விட்டு விடுவார்கள் என்று எண்ணி அந்த இயேசுவை அவன் பிலாத்துவினுடைய அரமனையில் இருக்கிற தாழ்வான ஒரு பகுதியிலே கொண்டு போய் அவரை சாட்டைகளினால் அடிக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்தாங்க. இப்பொழுது இயேசுனுடைய கைகள் கட்டப்பட்டது. வேகமாய் நான் சொல்லுகிறேன், விளக்குவதற்கு முன்பாக நேரம் இல்லை. அவருடைய கைகள் ரெண்டும் கட்டி, அவருடைய காலையும் கட்டி, இந்த கையை அந்த காலோடு கூட சேர்த்து கட்டினார்கள். அவன் குனித்து நிறுத்தப்பட்டார். ரெண்டு பகுதிகளிலும் ரெண்டு போர் சேவர்கள் நின்றார்கள். நல்ல நீளமான சாட்டை, அதில் எலும்பு துண்டுகளும் ஆமேன் இரும்பு துண்டுகளும் துண்டுகளுமாய் நிரப்பப்பட்டதானே ஆமேன். அதனுடைய கூர்மையான பகுதி அந்த சாட்டையிலே கட்டப்பட்டிருந்தது. அந்த சாட்டையினாலே மாறி மாறி அவரை அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு அடியும் அவருடைய சரீரத்தில் படுகிற போது அவருடைய தசைகளை பித்து கொண்டு அது வெளியே வந்தது. அவர் வேதனையினாலே துடிக்க ஆரம்பித்தார். ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய சரித்திர ஆசிரியர் சொல்லும் போது, இப்படி சாட்டையினால் அடிக்கும்படி யாரையாவது ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சாட்டை அடிபடுகிற இடத்திலே மயக்கமற்று விடுவார்கள், அல்லது அங்கே அவங்களுடைய உயிர் போய்விடும். இயேசு பிலாத்துவினுடைய அரமனை முற்றத்திலே அவன் ஒரு கைதியைப் போல அடிக்கப்படுகிற போது அவருடைய உயிர் புரியவில்லை, அவர் மயங்கி விடவில்லை, அவருடைய இரத்தம் அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் அந்த அரமனையை சுற்றிலும் அங்கும் இங்கும் தெரித்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நாம் காயப்பட வேண்டிய இடத்துல அவர் நமக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்டார். மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது 39 வகையான வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்ட அந்த 39 அடிகளும், 39 அடி அடிக்கும் போதும் ரத்தம் பீரிட்டு வந்ததே எதற்காக? நம்முடைய சரீரத்தில் வருகிற ஒவ்வொரு வியாதிகளையும் சுகமாக்கும்படியாய். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணுவதில்லை என அவர் சொல்றாரு. அல்லேலூயா. எசையா 53 அதிகாரம் வாசிக்கிற போது நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். இந்த மதியான நேரத்தில் வியாதியோடு கூட யாராவது இங்கே வந்திருப்பீங்கன்னா அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பதாக தேவனாய் கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி இந்த இடத்திலிருந்து அனுப்புவாராக. அவருடைய ஆமென் தழும்புகள், அவருடைய காயங்கள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறது. 3 யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமேன் அதனுடைய 19 அதிகாரத்திலே மறுபடியும் நாம் வாசிக்கலாம். அதனுடைய மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 31-32 வசனங்கள் எல்லா சுவிசேஷ பகுதிகளிலும் இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 31-32 வசனங்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு கொடுத்துட மேலங்கியை கடைச்சி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பிலாத்துனுடைய அரண்மனையிலிருந்து கொல்கதாய் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நேராக இயேசுவை சிலுவையில் அறையும்படியாய் கொண்டு போகிறார்கள். இப்பொழுது இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதியிலே நடந்து வருகிறார். கொஞ்சம் அந்த மனக்கண்ணில் அந்த காட்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஜீசஸ் ஃபிலிம்லாம் நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் இந்த மதியான நேரத்தில் நம்முடைய மனக்கண்களில் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை தியானித்து பாருங்க. ஒரு நாளிலே அந்த எருசலேம் வீதியிலே கழுதையின் மேல் பவனியிலே வந்தவர். ஒரு நாளிலே ஜனங்களெல்லாம் சேர்ந்து சத்தமிட்டு சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி. ஒரு நாளிலே ஜனங்களெல்லாம் அவரை ராஜாவுக்கு வாழ்த்தினார்கள். அவர் சுகம் கொடுத்த போது அநேகர் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதே வீதியில இயேசு வஸ்திரம் இல்லாதவராய் சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு உருவம் தெரியாதவராய் நடந்து வருகிறார். சரீரத்தில் பலம் இல்லை. இப்பொழுது அவர் மேல ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. 9 நீளம், 6 அகலம். இவ்வளவு பெரிய ஒரு சிலுவை. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு 1200 மீட்டர் தூரம் அவர் நடக்கிறார். ஏகதேசம் 1.5 கிலோமீட்டர். இவ்வளவு வெயிட். அந்த 9 நீளம், 6 அகலம்னா எவ்வளோ வெயிட் இருக்கும்னு பாருங்க. அந்த தடிக்கு பச்சை மரத்திலான சிலுவை அவருடைய தோளிலே சுமந்து கொண்டு அந்த எருசலேம் தெருவீதியிலேயே அவர் நடக்கிறார். ஒரு நாளில் எத்தனை பேர் பாட்டு பண்ணாங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு நிந்தனை சுமந்தவராய், அவமானம் ஏற்றுக்கொண்டவராய், பரிகாசம் பண்ணப்படுகிறவராய், காரி துப்பப்படுகிறவராய் அந்த வீதியில் விழுந்து விழுந்து எழும்பும் போது எங்கெல்லாம் விழுகிறாரோ அங்கெல்லாம் ரத்தம் சுண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எங்கே அடிக்கப்படுகிறோமோ, எங்கே நிந்திக்கப்படுகிறோமோ, எங்கே பரிகாசம் பண்ணப்படுகிறோமோ, எங்கே அற்பமாக எண்ணப்படுகிறோமோ, அங்கே நம்முடைய வாழ்க்கை முடிவது இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் விடும்போது அநேக நினைச்சிருக்கலாம், இதோடு முடிந்தது, இங்கேயே சென்று தொலைந்து விடுவார் என்று. ஆனால் அவர் சாரலை. ஏன் தெரியுமா? இனி ஒரு 2 வருகை இருக்கிறது. எந்த எருசலேம் வீதியிலே அவர் நிந்திக்கப்பட்டவராய் பரிகாசம் பண்ணப்பட்டவராய் வேதனைகளை சுமந்து வந்தாலும் அதே வீதியிலே ராஜாதி ராஜாவாய் மகிமையின் ராஜாவாய் அவர் வரப்போகிறார். அன்றைக்கு அவரை குத்தினவர்களும் ஆமேன், அவரை துப்பினவர்களும் அவரை பரிகாசம் பண்ணினவர்களும் அவரை காண்பாங்க. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் நிந்திக்கப்படுகிற இடத்திலே, நாம் அவமதிக்கப்படுகிற இடத்திலே, நாம் பரிகாசம் பண்ணப்படுகிற இடத்திலே நம்மை மேன்மை பாராட்டுகிற, நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த மதியான நேரத்தில் நாம் மறந்து போக கூடாது. நாம் ஆண்டவருக்காக எங்கேயாவது பரிகாசம் பண்ணப்பட்டிருந்தால், எங்கேயாவது நிந்தை அனுபவித்திருந்தால், அதே நிந்தனையில நம்மை அழித்து போடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். அந்த இடத்திலே மறுபடியும் நம்மை உயிர்ப்பித்து எங்கே விழுந்தோமோ அங்கே நம்மை எடுத்து நிறுத்தக்கூடியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் இப்பொழுது அந்த போதியை வணங்கி வருகிறார். முதலாவதாக கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இரண்டாவதாக பிலாத்துவினுடைய அரமனையிலே அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. மூன்றாவதாக எருசலேம் வீதிகளிலே அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. கடைசியாக யோவான் சுவிசேஷம் 19:17 வசனத்தை நம்ம வாசிக்கிற போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், அவரை கொல்கதா என்கிற மேட்டி மேலே கொண்டு போனார்கள். யோவான் சுவிசேஷம் 19:17 வசனம், அந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எவரைய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இங்கே மூன்று காரியங்களை நாம் கவனிக்க முடியும். ஒன்று, அவருடைய தலையிலே ஒரு முள்கிரீடம் வைக்கிறாங்க. அந்த முள்ளே விஷம் நிறைந்த முள்ளாம். அந்த முள் பட்டு விட்டாலே சரீரத்தில் பயங்கரமான வலி உண்டாகும், முகமெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுகிற போது சொல்றாங்க, அவருடைய தலையிலே அடிக்கப்பட்ட அந்த முள்கிரீடம் அந்த முள்ளுகள் அவருடைய கண்களின் வழியாக வந்ததாம். அவருடைய தலையிலே முள்கிரீடம், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள். விழாவிலே குத்தப்படுகிறார். கடைசியாக அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அவருடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரங்கள் எல்லாம் போனது. ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுறாங்க. நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது, ஏன் ஒரு வஸ்திரத்தை எடுத்து மூடினார்கள் என்று சொன்னார். சாட்டைகளால் அடித்த போது அவருடைய ஈரல் அவருடைய குடல் வரைக்கும் வெளியே வந்ததாம். இவ்வளவு வேதனைகள், இந்த பாடுகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னார். ஆபேலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த சபையில ரெண்டு ஆராதனைகள், இப்பவும் அதே மாதிரி தான் நடக்கும். காலையில 6:30 9 வரைக்கும் ஒரு ஆராதனை, அது தொடர்ந்து சண்டே ஸ்கூல் இருக்கும். திரும்ப 10:30 12 வரைக்கும் அடுத்த ஆராதனை. ரெண்டு ஆராதனைகளையும் நடத்தி சோர்ந்து போய் தான் இருக்கிறேன். ஒரு மதியான நேரம் என்னுடைய சபையோடு சேர்ந்து பின்னாலும் பாஸ்வயத்திற்கும் பாஸ்வயத்தில் போய் படுக்கலான்னு போனால் படுக்க முடியலை. அதிகாலையிலேயே இழந்துட்டாயர். திரும்ப வெளியே வந்தேன், வெளியே வந்தாலும் நான் நிற்க முடியலை. படுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. சரீரம் சொல்லுது, போய் படுத்தால் என்ன தூங்க முடியல. யாரோ உந்தி தள்ளுற மாதிரி எழுப்பி விடுற மாதிரி. நான் ஆலயத்தில் வெளியே வந்து பார்த்தபோது ஏதோ கருப்பா அங்கங்கேயா புள்ளி புள்ளியாக தெரிஞ்சு, என்னன்னு தெரியலை. கொஞ்சம் கூட கவனமாக பார்த்தேன். ஏன்னா எல்லா சனிக்கிழமையிலையும் வாலிபர்கள் வாண்டிய சகோதரர்கள்லாம் வந்து சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி எதுவும் அனுப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே பார்க்குறப்போ விண்டோஸில் பார்த்தா தெரியுது, ரத்தம் இருக்கிறது. என்ன ரத்தம் வந்திருக்கு? எல்லாம் திரும்ப கவனித்து பார்த்தா முன்னால் மட்டும் இல்லை, சர்ச்சை சுற்றி சர்ச் ஃபுல்லாகவே தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம். என்ன புரிஞ்சதப்போ நிச்சயமாக இயேசுனுடைய ரத்தம் கிடையாது. யாரும் மந்திரம் பண்ணி ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டு ரத்தத்தை கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறாங்க, சர்ச்சில் தெளிச்சிருக்கிறாங்க. சபை அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஆராதனை நடக்கக்கூடாது, ஜனங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி செலுத்திட்டு போயிட்டாங்க. அதை பார்த்த உடனே நான் போய் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன். இப்போ எல்லாம் முடிச்சு அடுத்த வாரம் சண்டைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக எழுப்பி நிற்கிற ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திட்டு திடீரென மனசில் ஆண்டவர் அந்த காட்சியை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிற போது கர்த்தர் என்கிட்ட ஞாபகப்படுத்தினார். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன். அருமையான தேவ பிள்ளைகளை அங்கே நான் பேசுகிற போது இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்ல ஆவியான உதவி செய்தார். நீ வேண்டுமென்றால் கோழியினுடைய இரத்தத்தையோ பன்னி இரத்தத்தையோ மனுஷனுடைய இரத்தத்தையோ தெளிக்கலாம். ஆனால் இந்த இரத்தங்களிலே விலையும் இல்லை, வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனால் நம்மேல தெளிக்கப்பட்டிருக்கிற இரத்தம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் வல்லமையுள்ள இரத்தம். அந்த இரத்தம் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகிறப்போ சத்தியம் நமக்குள்ளே இராது. அதே நேரத்தில் பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா பாவத்தையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. இதை பேசிக் கொண்டிருக்கிற போதே தேவ வல்லமையை நான் உணர முடிந்தது. மனுஷ இரத்தத்தில் இல்லாத வல்லமை தேவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. மந்திரவாதியினுடைய இரத்தத்தில் இல்லாத வல்லமை இயேசுவினுடைய இரத்தத்தில் இருக்கிறது. இந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த இரத்தத்தினுடைய வல்லமை இருக்கிறது. செய்தியை பேசணும், ஆமென். அடுத்த வருடத்திலே சபையை உடைச்சு அதை பெருசா கட்டுறதுக்கு கர்த்தர் வாசல்ல திறந்தார். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசானவன் சபை இருக்கக்கூடாது, மனிதர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனால் எந்த இடத்துல மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்புகிறார்களோ அதே இடத்துல நம்மை உயர்த்துகிற இரத்தம் இயேசுவினுடைய இரத்தம். இனி ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சாதர் சுந்தர் சிங் ஒரு தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற போது பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தில் இவருக்கு ஒரு சீட் இருந்தது. அந்த சீட்டில் உட்கார்ந்து அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். இவருக்கு முன்னால் ஒரு மந்திரவாதி உட்கார்ந்துருக்கிறார். ஒருத்தர் அடிச்ச கொட்டை எல்லாம் போட்டு ஒரு பெரிய மாலை எல்லாம் போட்டு ஒரு மந்திரவாதி. திடீர்னு அந்த மந்திரவாதி எழும்பி வாஷ்ரூமுக்கு போனார். அவர் போன நேரத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபர் அவருடைய இருக்கையில் உட்கார்ந்து விட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த மந்திரவாதி திரும்ப வந்து பார்க்கிற போது அவருடைய இருக்கை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றும் சொல்லலை, கையில் இருந்த மந்திரத்தை சொன்னார். அந்த பையன் அப்படியே உட்கார்ந்துருந்த வேதனை கீழே மயக்கம் போட்டு விழுந்தா இவர் உட்கார்ந்து கொண்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் சாது சுந்தர் சிங். இதை பார்த்து கொண்டிருக்கிற போது சுந்தர் சிங்க்கு சாது சுந்தர் சிங்க்கு ஒரு வைராக்கியம் உண்டானது. அவர் சொன்னார், அந்த மந்திரவாதியை பார்த்து அவனை செஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியுமா, ஏ நீ சவாலாக விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரம் செய்ய ஆரம்பித்தான். மந்திரவாதி கொஞ்ச நேரம் மந்திரவாதி செய்துட்டு ஒன்றுமே பலிக்கலாம் சொன்னானா, அவன் பைக்குள்ளே எதை வச்சிருக்கிறோம், அவன் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு சோப்பாக ஒரு புத்தகம் இருக்குது, அதை எடுத்து மாற்றினேன்னா நான் மந்திரம் செய்திடலாம். அவன் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு விதியோன்னு சொல்லி நியூ டெஸ்டமெண்ட் வச்சுருந்தார், அதை எடுத்து மாற்றிட்டான். மாற்றின உடனே திரும்ப மந்திரவாதி செய்துட்டே இருக்கிறான். கொஞ்ச தினமாக கொஞ்ச நேரத்துக்குள்ளே மந்திரவாதி மந்திரம் செஞ்சுட்டே இருந்தார். எப்படி அந்த பையன் விழுந்தானோ அது மாதிரி மந்திரவாதி சாது சுந்தர் சிங் காலுக்கு முன்னால் விழுந்துட்டார். இப்பொழுது கேட்டார், அவங்களுக்குள்ள என்ன வல்லமையா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, ஏதோ ஒரு வல்லமை என்னை தாக்குக்கிறது. சுந்தர் சிங் சொன்னார், அருமையான சகோதரனே, உனக்குள்ள இருக்கிறதை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த தேசத்தில் வந்து ஆமென் தேவனுக்காய் வாழ்கிற தேவ பிள்ளைகளை இங்கே தனிமையாளர்களே, உங்கள் மேல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், ஆமென், உங்களுக்கும் அவர்களுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை கொண்டு கொள்ளுவேன். அந்த வித்தியாசம் எப்படி, ஆமென், பஸ்கா பண்டிகை வருகிற போது ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் பூசிக்கொள்ளுங்கள். ராத்திரியில் சங்காரக்காரன் வெளிப்படுவான். சங்காரக்காரன் வருகிற போது ஆமென் இரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீடுகள் இருக்கிற அந்த அடையாளத்தை பார்க்கிற போது அந்த வீடுகளை தொடாதபடிக்கு, அந்த வீடுகளை அழிக்காதபடிக்கு சங்காரக்காரன் கடந்து போவான். இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லட்டுவான், ஆமென், இந்த தேசத்தில் உங்களை கற்று கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக, அவருடைய இரத்தம் நம்ம மேல பாதுகாப்பாக இருக்கட்டும், அவருடைய இரத்தம் நம்முடைய பிள்ளைகளை மேல பாதுகாப்பாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பாரம்பரிய வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மந்திர தந்திர சூரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. ஆகவே தான் கர்த்தர் ஆமென் சொல்லுகிறார். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவனுடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கிறோம். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போது விழுந்த இரத்தம், லாத்தினுடைய அரமனைகளில் விழுந்த இரத்தம், அந்த எருசலேமுடைய வீதிகளில் விழுந்த இரத்தம், அந்த கொல்கதாவில் நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் இன்றைக்கும் நமக்காய் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே நீ கழுவும் காண்டுகிறேன், பரிசுத்தப்படுத்த காண்டுகிறேன், உன் வருகைக்காக என்னை துப்புரவாக்குங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபத்தோடு கூட முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர்களுக்கு தந்தபடியினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நன்றிய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஞாபகம் வருகிற போது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. மூத்த மகன் வீட்டுக்கு தேடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான், இரண்டாவது மகன் 10வது வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறான். தொடர்ந்து அவனுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.